வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 14 நாட்கள் பாகம் 3. போகி 12 o'clock என்றான் குமார். சிக்கனமான அறிவிப்பது. போகி என்றால் எதிரி விமானம், 12 o'clock என்றால் நேரெதிரே. அனில் கான்டாக்ட் என்றான். அவனும் பார்த்து விட்டான். மற்றவனும் கான்டாக்ட் என்றான். குமார் அனில் கீப் மை டெயில் கிளியர் என்றான். எனக்கு பின்னால் எதிரி விமானம் வராமல் பார்த்துக்கொள். ராஜர் என்று உற்சாகமான ஆமோதிப்பு வந்தது. குமாரின் உடலில் புத்தம் புது ரத்தம் ஓடியது. இந்த கணத்துக்காக அவர்கள் தவம் கிடந்து காத்திருந்தார்கள். வான ராஜ்யத்தில் 6 போர் விமானங்கள், அவர்கள் சேகரித்து வைத்த 100 பயிற்சிகளின் கடைசி பரீட்சை, கடைசி உச்சம் தவம்தான். அவர்கள் நடத்தப்போவது டாக் ஃபைட், நாய் சண்டை என்னும் செல்ல பெயர். இதற்காக எத்தனை பயிற்சிகள்? முதலில் பூமியில் வகுப்பறை பாடங்கள், ஏரோடைனாமிக்ஸ், எதிரி விமானங்களின் வகைகள், அவற்றின் சாத்தியங்கள், அவற்றின் குறைகள் நிறைகள். அப்புறம் வானத்தில் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு, ஒருவரை ஒருவர் விளையாட்டாக சுட முயற்சி செய்து கொண்டு, அந்த கடைசி சுடும் கணம் வரை வந்து கிளிக், ஐ காட் யூ விளையாட்டுகள். நீ ஏமாந்து விட்டாய், என் குண்டுகளின் தாக்குதல் பிரதேசத்துக்குள் அகப்பட்டு விட்டாய். அதுவரைதான் அவை எல்லாம் பயிற்சிகள். இது நிஜம். இவை எதிரி விமானங்கள், ஃபைட்டர் பைலட்டின் கடைசி ஆதர்சம். அந்த விமானங்கள் இவர்களை விட சற்று உயரத்தில் இருந்தன. இன்னும் பார்க்கவில்லை போலும். இந்த வானப்போரில் முதல் முக்கியம் யார் யாரை முதலில் பார்க்கிறார்கள் என்பது. முதலில் பார்த்தவன் வெல்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எதிரியை தன் பார்வையிலிருந்து தப்ப விடாமல் நிழல் போல துரத்த வேண்டும். பார்வையிலிருந்து தப்பித்து விட்டால் இன்னும் ஆபத்து. அதற்காக பார்வைக்கு அவர்களுக்கு விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. எப்படி வானத்தை கூரிய கண்களால் ஆராய்வது? இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ், அந்த 3 விமானங்களும் பெருசாக்கி கொண்டிருந்தன. நிச்சயம் அவர்கள் நம்மை இப்போது பார்த்திருப்பார்கள். அனில் என்னை கண்காணித்துக் கொள்வான். எனக்கு பின் எவனையும் அனுமதிக்க மாட்டான். மற்றவன் எனக்கு இடது பக்க பலம். நாம் மூவர், அவர்கள் மூவர், ஆரம்பம். அவர்கள் சற்று மடங்கி திரும்பினார்கள். குமார் இயல்பாக திரும்பினான். எதிரே வை, எதிரே எதிரே, அவன் எதிரி, எதிரிலே தான் இருக்க வேண்டும். குமார் தன் விமானத்தின் இறக்கையில் பொருத்தப்பட்டிருந்த ராக்கெட்டுகளை இரட்டை இரட்டையாக எப்போதும் முன்பே செலவழித்து விட்டான். ஆனால் அவன் விமானத்தில் ஏர் இன்டேன்கள் அருகில் இருபுறமும் 2 கன்கள் புதித்திருக்கின்றன. 30 mm கன்கள். அவற்றை செயல்படுத்தும் பட்டன் இதோ அவன் விரல் அருகில் காத்திருக்கிறது. குமாரின் இடதுகை சற்று மேல்வாட்டில் இயல்பாக சென்று மற்றொரு பட்டனை அழுத்தியது. உடனே அவன் விமானத்தின் இறக்கையில் இருபுறமும் புதிந்திருந்த 2 டிராப் டேங்குகளும் விடுபட்டு விழுந்தன. அவற்றில் இருந்த கெரோசீன் இதுவரை பறந்ததில் தீர்ந்து போயிருக்கும். அவை காலி, இனி தேவையில்லை. மெயின் டேங்க் கெரோசீன் போதும். அவற்றின் கனம் குறைந்தால் இன்னும் துடிப்பாக பறக்கலாம். அவன் விரல்கள் அருகில் எத்தனை பட்டன்கள்! அந்த குண்டுகளை செயல்படுத்த, கேமரா சாதனத்தை செயல்படுத்த, ரேடியோவை செயல்படுத்த சேபர் விமானம் மிக நெருக்கமாக திரும்பக்கூடியது. நாட் மிக வேகமாக திரும்பக்கூடியது. இப்போது அவர்கள் இன்னும் அருகே இருக்க, ஆனால் மிக அவசரமாக இவர்களின் வாளை பிடிக்கும் பிரயத்தனத்தில் மிக சுருக்கமாக திரும்பிக் கொண்டிருந்தார்கள். குமார் ஒரு பொய் வட்டத்தில் அவர்களை விட வேகமாக அவர்களை சுற்றி கொண்டிருந்தான். எப்போதும் அவர்களை எதிரிலேயே வைத்திருந்தான். அவர்கள் வானத்தில் சுற்றி 2 வட்டங்களும் தொட்டு கொள்ளும் போது அந்த எதிர்காலத்தை நோக்கி வளைந்து கொண்டிருந்தன. அனில், இஸ் மை டெயில் கிளியர்? அஃபர்மேட்டிவ். 2 விமானங்கள் தான் தெரிந்தன. எங்கே அந்த 3rd அவன்? மற்றவர்களிடம் பதில் வந்தது. ஹே குவேட், அவன் ஓடிவிட்டான். மறுபடி கேட்டுக்கொண்டான். அவன் தன் பின் எங்காவது இருக்கிறானா என்று இருவரும் இல்லை என்றார்கள். அப்போது அவர்கள் இருவர் தான் எதிர் வரப்போகிற ஆபத்தை உணர்ந்து கொண்டு அவசரமாக அவர்கள் இறங்க முற்பட்டார்கள். 2000 1000 500 குமார் 500 அவர்களுடன் ஆஜரானான். அவன் இப்போது இன்னும் நெருங்கி விட்டான். எத்தனை செயல்கள்! ரட்டர், த்ராட்டில் கண்ட்ரோல், அப்புறம் கன்களின் ஜைரோவை அமைத்து அவைகளை தானாக இயங்க வைத்து, இடது பக்கம் பக்கத்து சாதனம். வசமாக அவர்கள் இருவரும் தெரிந்தார்கள். ப்ளூ, டு யூ டேக் த ஒன் ஆன் த லெஃப்ட்? அனல், கீப் மை டெயில் கிளியர். ராஜர், ராஜர். வா எம் மச்சானே என்று நினைத்துக் கொண்டான். இப்போது அவர்கள் மிகவும் முயன்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் ஒட்ட வைத்தது போல குமாரும் மற்றவர்களும் பறக்க அவர்கள் இன்னும் சற்று இறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிகம் இறங்க முடியாது. இனிமேல் மேலே தான் செல்ல வேண்டும். மேலே போகிறாயா? நானும் வருகிறேன். நான் உன் உயிர் தோழன். எங்கு சென்றாலும் உடன் வருகிறேன். குமார் இப்போது அந்த இரட்டை விமானங்களிலிருந்து சுமார் 600 தூரத்தில் தான் இருந்தான். அவன் இடது கை அவன் கன்களின் ஜைரோவை அமைக்க தொடங்கியது. அதன் சைட்டில் குறுக்கு கோடுகள், வட்டங்கள், குறுக்கு கோடுகளின் நடுமத்தியில் சுட வேண்டிய விமானம் தெரிய வேண்டும். அதை சுற்றி ரத்தினங்கள் போல பிம்பங்கள். அவன் நெருங்க நெருங்க அவை மெதுவாக நடுமைய விமானத்தை சூழ்ந்து கொள்ளும். குமார் தன் மற்ற நண்பர்களை பற்றி கவலைப்படவில்லை. அவன் தீட்டிய பார்வை தன் எதிரியின் மேல் ஆணி அடிக்கப்பட்டு பதிந்திருந்தது. அந்த பார்வை தரும் செய்திக்கு ஏற்ப அவனது அனைத்து செயல்களும் இழைய அவன் விரல்கள் மனத்தில் பதிந்த மெட்டை வாசிக்கும் ஒரே தேர்ந்த அக்கார்டியன் கலைஞன் போல செயல்பட வானத்தில் ஒரு கானம். குமாரின் கண்கள் அதிகப்படியாக 300 கஜம் வரை தாக்கும். அந்த தூரத்துக்குள் அவனை கொண்டு வர வேண்டும். உயரம் 300-500 அடி வரை. இன்னும் அருகே நன்றாக மாட்டிக்கொண்டான். அவன் அங்கிருந்து சுட்டால் வானத்தில் வீணாகும். நான் சுட்டால் இன்னும் கொஞ்ச தூரம் இன்னும் கொஞ்சம். ஆம், இப்போது தெளிவாக அந்த பாகிஸ்தான் விமானம் தெரிந்தது. சற்று குறுக்கு வாட்டில் வகையான கோணம். அந்த விமானத்தின் கேமஃப்ளாஜ் பச்சை துல்லியமாக தெரிந்தது. அதன் மேல் ஓரத்தில் பிறச்சந்திரனும் நட்சத்திரமுமாக பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்த கொடி தெரிந்தது. ஃபைபர் கிளாஸ் மூடிக்குள் அந்த விமானியின் ஹெல்மெட் தெரிந்தது. அவன் நெற்றி தெரிந்தது. குமாரின் விரல் அழுத்தியது. அவன் விமானத்தின் இரு புறங்களிலிருந்தும் தடதடவென்று தீச்சுடர்கள் புறப்பட்டு அழகாக வரிசையாக எதிரி விமானத்தின் உடலில் துளைத்தன. இந்த வான நடனத்தின் கடைசி முத்தங்கள். குமார் கேமராவின் பட்டனை அழுத்தினான். காட்சிக்கு எடுக்க வேண்டிய படங்கள். அதே சமயம் குமாரின் இடது பக்க விமானி மற்றவனை துளைத்து கொண்டிருந்தான். குமார் அந்த ஹெல்மெட்டை மறுபடி பார்த்தான். அவன் தந்த பரிசில் அந்த விமானம் உடனே செயலிழந்து உயரம் இழக்க ஆரம்பித்தது. அதன் கீழ் நோக்கிய கோணம் அபாயகரமாக இருக்க பூமியை அது அதிவேகமாக விரும்பியது. குமாரினுள் இரக்கம் பிறந்தது. என் அருமை நண்பனே, உன் பெயர் என்ன? உனக்கும் ஒரு மனைவி இருக்கிறாளா? உனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறானா? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இஜாக்ட், யூ ஃபூல், இஜாக்ட். உனக்கு அதிக சமயம் இல்லை. குமாரால் தாக்கப்பட்ட அந்த விமானத்தின் பாகிஸ்தான் விமானி தப்பிக்கும் கடைசி சாதனமான எஜெக்ஷன் சீட்டை விடுவித்த போது சற்று தாமதமாகிவிட்டது. முதலில் அவன் விமானம் அடர்த்தியான காட்டு பிரதேசத்தில் விழுந்து அதன் என்ஜின், ஃபியூசலாஜ், மெயின் ஏர்ஃப்ரேம், அதிலிருந்து வெடிகுண்டுகள், கெரோசின் யாவுமாக சேர்ந்து வெடித்து சிதறி எரிந்தன. அதற்கு 18 செகண்டுகள் பிற்பாடு அந்த விமானி அவன் பாராசூட் திறக்காமல் மற்றொரு இடத்தில் விழுந்தான். அவன் விழுந்த வேகம் சுமார் 150 மைல். விழுந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட விழுந்தான். விழுந்த உடனே அவன் உடல் திறந்து இறந்து போனான். ஆரம்பத்திலிருந்து இந்த கணம் வரை ஆன சமயம் மொத்தம் 63 செகண்டுகள். குமார், ஐ காட் தி அதர் ஒன், குட் வொர்க் என்றான் குமார். விமானங்களில் ஒருவரை ஒருவர் துரத்தி கண்டபடி பறந்து நிகழ்ந்த இந்த போர் ஜெஸ்ஸூர் நகரின் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் நிகழ்ந்தது. அங்கிருந்து டாக்காவுக்கு செல்லும் பாதையில் குறுக்கிடும் பத்மா நதியில் அகலமான பாலம் ஒன்றிலிருந்து அந்த பாலத்தை பாதுகாப்பதற்காக அங்கங்கே சில ஆன்டி ஏர்கிராஃப்ட் பிரங்கிகள் இருந்தன. மிக தாழ்வாக பறந்து கொண்டிருந்த குமாரின் விமானம் மறுபடி உயரம் பிடித்து தப்பிப்பதற்கு மேலே எழும்பும் முன் அந்த பீரங்கிகளின் பிரதேசத்தில் குறுக்கிட்டது. உடனே அந்த பீரங்குகளை செயல்படுத்துபவர்கள் கூட ஆரம்பித்தார்கள். குமார் திடீரென்று தோன்றிய அந்த ஆரஞ்சு பளிச்சு பளிச்சுகளையும் வானத்தில் பஃப் பஃப் என்று வெடித்த வெண் புகை கும்பல்களையும் சமாளித்து தப்பிப்பதற்குள் அவன் விமானத்தில் அந்த பீரங்குகளின் ஷெல்கள் பட்டுவிட்டன. சுல்தான் முகமது அந்த செயலுக்காக ஒரு கணம் கூட தன்னை வெறுக்கவில்லை. வெறுத்து கொள்வதற்கு அவனுக்கு சமயம் இருக்கவில்லை. அவனுக்கு வேறு காரியங்கள் இருந்தன. அவன் உடல் முழுவதும் பரவியிருந்த கோபம் மனித எல்லைகளை கடந்திருந்தது. அவன் அந்த பெண்ணை அடைவதற்குள் அவள் சுலபமாக இறந்து விட்டாள். இறந்து போனதற்கு அவனது அபாரமான உயரமும் கனமும் காரணமாக இருந்திருக்கலாம். அவள் மேல் அவன் விழுந்தபோது அவள் மார்பெலும்புகள் உடைந்திருக்கலாம், அல்லது அதிக பயத்தில் ஏற்பட்ட ட்ராமா நிலையில் அவள் இதயம் நின்று போயிருக்கலாம். அவள் அவனை ஏமாற்றி விட்டாள். அவள் கடைசியில் ஜெயித்து விட்டாள். அந்த கிழவனையும் அந்த சிறு பெண்ணையும் விட்டுவிட்டு வெளியே வந்தார்கள். தெருவில் ஒரு சிறு கும்பல் கூடியிருந்தது. ஆட்டு மந்தைகள் போல கிராமத்து இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக வேட்டி அணிந்து கலைந்த தலையுடன் ஆயுதமின்றி எதிர்நோக்கிய சாவின் சத்தியம் கண்களில் ஓலமிட்டிருக்க, இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று சட்டென்று ஒரு கேள்வி மின்னல் அடித்தது அவன் மனத்தில். அவர்களுள் ஒருவன் நெற்றியை சுருக்கி கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான். தன் உதட்டில் வரப்போகும் தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் எங்க என்றான் சுல்தான். அவர்கள் இருக்கிறார்கள் வீடுகளில். இங்கே அவர்களை கொல்ல வேண்டாம் என்றான். விதவிதமானமாக யோசித்து பார்த்தான் சுல்தான். இவர்களை நேராக சுட்டு விடுவதில் அர்த்தமில்லை, அதில் அதிகம் உற்சாகம் இல்லை. உடனே இறந்து விடுவார்கள். இவர்களை மெதுவாக கொல்ல வேண்டும், மிக மெதுவாக. அதற்காக கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டும். அப்போது புழுதி கிளப்பி கொண்டு ஒரு மோட்டார் சைக்கிள் டெஸ்பாச் ரைடர் ஒருவன் இறங்கி அவனுக்கு சற்று தூரத்தில் நின்று விரைப்பாக சல்யூட் அடித்து அவனிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து விட்டு மறுபடி சல்யூட் அடித்து விலகினான். சுல்தான் முகமது அந்த காகிதத்தை திறந்து பார்த்தான். பிளட்டூன் கமாண்டரான அவனை உடனே பத்மா நதியின் பாலத்தை பாதுகாக்கும் ஆர்டிலரி யூனிட்டுக்கு ரிப்போர்ட் செய்யும்படி அவன் ரெஜிமெண்ட் கமாண்டரிடமிருந்து உத்தரவு வந்திருந்தது. சுல்தான் முகமது அவர்களை பார்த்தான். சமயமில்லை, இவர்களை நதிக்கரைக்கு அழைத்து வாருங்கள் என்றான். தொடரும்.